Srimad Bhagavatam, Canto 1, Chapter 9, Text 33, Translation and Commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Tribhuvana Kamanam Tamala Varnam Ravikara Gaura Tarambaram Dadhane Vapuhu Alaka Kula Avrita Anana Abjam Vijaya Sakhe Ratihi Astu Me Anavadya.
ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பர் ஆவார். இவர் சமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் இந்த உலகில் தோன்றினார். மூன்று கிரக அமைப்புகளின் மேல், மத்திய, கீழ் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்து இழுக்கின்றது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குளம்பினால் உடையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்து எடுக்கும் பொருட்களாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலங்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக. பொருரை. ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சொந்த அந்தரங்கமான ஆனந்தமயமான அந்தரங்க சக்தியின் மூலமாகவே பூமியில் தோன்றுகிறார். மேல், மத்திய மற்றும் கீழ் எனப்படும் மூன்று லோகங்களில் உள்ளவர்களுக்கும் கிருஷ்ணரது திவ்ய ரூபத்தின் கவர்ச்சியான அம்சங்களால் கவரப்படுகின்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய போன்ற எந்த அழகிய உடல் அம்சங்களும் பிரபஞ்சத்தில் வேறு எங்குமே இல்லை. எனவே அவரது திவ்யமான உடலுக்கு எந்த ஜடப்பொருளுடன் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அர்ஜுனன் வெற்றி கொள்பவர் என்றும் கிருஷ்ணருக்கு அவரது நெருங்கிய நண்பர் என்றும் இங்கு வர்ணிக்கப்படுகின்றார்கள். குருஷேத்திர யுத்தத்துக்கு பிறகு அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்ம தேவர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தபொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் அணிந்திருந்த அந்த குறிப்பிட்ட உடையை நினைவு கூறுகின்றார். அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் போர் நிகழ்த்து கொண்டிருக்கும் இடையில் கிருஷ்ணரின் பலபலக்கும் உடையால் பீஷ்மர் கவரப்பட்டார். மேலும் மறைமுகமாக பகவானை தனது நண்பராக கொண்ட அர்ஜுனனிடம் அவர் வியப்பு கொண்டார். தீவியமான உறவு முறைகளுடன் பகவான் உறவு கொண்டிருந்த அவரது பக்தர்களுடன் இணைந்து அழைக்கப்படும் பொழுது கிருஷ்ணன் மிக திருப்தி அடைந்தவராக மாறுகின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பீஷ்மதேவர் அவரை விஜயசகே அர்ஜுனின் நண்பர் என்று அழைக்கின்றார். கிருஷ்ணர் அர்ஜுனனின் சாரதியாக இருந்தபொழுது சூரிய கிரகணங்கள் பகவானின் உடைமையிலுப்பட்டு பலபலத்தன. அந்த கிரகணங்களின் பிரதிபலிப்பினால் உண்டான அழகிய வரத்தை பீஷ்மதேவரால் மறக்க முடியவில்லை. மிகச்சிறந்த போர் வீரர் என்ற முறையில் கிருஷ்ணருக்கு அவருக்கும் இருந்த வீர பராக்கிரமான உறவு முறையை பீஷ்மர் சுவைத்து அனுபவித்தார். வெவ்வேறு ராசானுபாவங்களை ஒன்றில்லாமல் பகவானுடன் தெய்வீகமான முறையில் உறவு கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட பக்தர் அதை மிக உயர்ந்த பரவச நிலையை சுவைத்து அனுபவிக்கின்றார். குறை மதியாரர்களான பௌதிகவாதிகள் தங்களுக்கும் பகவானுக்கும் தெய்வீகமான உறவுகள் இருப்பதைப் போல காட்டிக்கொள்வதற்காக பிருந்தாவனத்து கோவிலைப் போல பாவனை செய்து செயற்கையான முறையில் உடனே மாதிரி அன்புள்ள உறவு நிலைக்கு தாண்ட பார்க்கின்றார்கள். பகவானுடன் கொள்ளும் உபயோகமற்ற அத்தகைய உறவு பூதீக மனிதரை மட்டமான மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. ஏனெனில் பகவானுடைய மாதிரி பாவத்தை அனுபவிப்பதன் காரணமாக பௌதீக ஒழுக்க விதிகளால் வெறுத்து ஒதுக்கப்படும் இந்த லோக காதல் விவகாரத்தில் பற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவிற்கு பகவானுடன் உள்ள நித்திய உறவு வெளிப்படப்படுகிறது. அத்தகைய உறவு ஐந்து முக்கிய ரசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும். உண்மையான பக்தர் ஒருவர் அத்தகைய ரசங்களுக்கிடையில் உள்ள வேறுபாட்டை காண்பதில்லை. இதற்கு பீஷ்மதேவரே மிகச்சிறந்த உதாரணம் ஆவார். பீஷ்மதேவர் எப்படி உன்னதமான முறையில் பகவானுடன் உறவு கொண்டிருந்தார் என்பதை நன்கு கவனிக்க வேண்டும்.
Bhishmadev is describing the beauty of Krishna.
Bhishmadevar Bhagavan Sri Krishnudaiya alagai inga vivarithu kurigindar.
And relishing that beauty.
And alagai avar anubavithu rasikindar.
This is not generally expected of a fighter.
Idu poduvaga oru por veeranam naam edirvaakkudiya gunam alla.
Fighting man takes pleasure in blood.
Poduvaga por veerargal rathathilaiye sui anubavikkindargal.
Of course, blood can also be beautiful.
சில நேரங்களில் ரத்தம் கூட அழகானதுதான்.
Generally, we don't think of blood as beautiful.
பொதுவாக ரத்தம் அழகானது என்று நாம் நினைப்பதில்லை.
But Bhishmadev himself was firing arrows at Arjuna, and so many they hit Krishna also, being charioteer.
பீஷ்மதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது கூட தேரில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான அம்புகளை அவர் மீது தொடுத்தார்.
It's a dangerous job being a charioteer.
உண்மையில் தேரோட்டியாக இருப்பது ஆபத்தான ஒரு காரியமாகும்.
For in a battle,
முக்கியமாக போர்க்களத்தில்,
because you're standing right in front of the Rathi. There's the one who's being carried, the fighter on the chariot.
போர் வீரரை தேரில் எடுத்துச் செல்லக்கூடிய ரத ஓட்டியாக இருப்பது ஆபத்தான காரியமாகும்.
So the chariot driver has no means to defend himself.
இவ்வாறாக சாரதிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள எந்த விதமான வாய்ப்பும் இல்லை.
So the chariot fighter, he has to defend not only himself but also his chariot driver and his horses.
இதனால் ரதத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர் தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள மாட்டார், தன்னை மட்டும் காப்பாற்றாமல் ரத ஓட்டியையும் மற்றும் அந்த குதிரைகளையும் காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு ஆகும்.
Because if his horses or chariot driver get injured or killed, then he's obviously incapacitated.
காரணம், அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய குதிரைகள் காயப்பட்டால் கண்டிப்பாக அவரால் சரியான முறையில் போரிட முடியாது.
And he has to protect the chariot also.
இதனால் ரதத்தையும் கூட காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது.
So often you will find in the Mahabharata the description that the chariots, they're also the wheels, at the wheels are infantry soldiers.
உதாரணமாக பார்க்கலாம், மகாபாரத பல நேரங்களில் ரதம் கூட அழிக்கப்படுகின்றது.
Infantry soldiers means foot soldiers. They're standing.
மேலும் காலாட் படைகளும் தரையில் நடக்கக்கூடிய படை வீரர்களும் உள்ளார்கள்.
So anyway, Krishna was it's also described in Mahabharat that often the fighters, the chariot fighters, they're fighting each other and they'll kill the chariot driver or the horses and like this.
Mahabharata போர் வர்ணனையில் நம்ம காண முடிகிறது, பல நேரங்களில் அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் முதலில் குதிரைகளையும் பின்பு ரத சாரதியையும் கொள்வார்கள் என்பதை.
The fighters, it's not very easy to kill them.
ஆனால் உண்மையில் போர் வீரனை கொள்வது எளிதான காரியம் அல்ல.
Apart from being, one thing is they're expert in defending themselves.
ஒரு காரணம் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் மிக பராக்கிரமசாலிகள்.
So many arrows will be coming at them and they'll fire arrows back which will intercept the arrows on the way. It's
போர் வீரர்கள் தங்களை பார்த்து பலவிதமான அம்புகள் எய்தப்படக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்பே பலவிதமான அம்புகளை தாங்கள் தொடுத்து அதை இடையிலேயே தடுத்து விடுவார்கள்.
And while they're doing that, they'll also send arrows to attack the opposing party.
அது மட்டுமல்ல, எதிரி படை வீரர்களை தாக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பலவிதமான அம்புகளையும் விடுவார்கள்.
We can hardly imagine such military skill of anyone in the modern age.
இந்த கலி இப்பொழுது உள்ள இந்த நவீன யுகத்தில் இதை போன்ற திறமைமிக்க போர் வீரர்களை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது.
So anyway, Krishna was injured by the arrows of Bhishma Dev and others.
இவ்வாறாக இந்த போர்க்களத்தில், மகாபாரத போர்க்களத்தில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முக்கியமாக பீஷ்ம தேவருடைய அம்புகளால், சில நேரங்களில் மற்றவருடைய அம்புகளால் கூட பாதிக்கப்படுகின்றார், தாக்கப்படுகின்றார்.
So when Sarangapani, the name of Krishna, who was carrying the broken chariot wheel to attack Bhishma, then when he came to attack Bhishma, his body was covered with wounds from the arrows.
இவ்வாறாக சாரங்கபாணி அழைக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேருடைய உடைந்த சக்கரத்தின் மூலமாக பீஷ்மரையை தாக்க வரக்கூடிய நேரத்தில் உண்மையில் அவர் உடல் முழுவதும் ரத்தத்தாலும் புண்களாலும் பாதிக்கப்பட்டிருந்தது.
And his hair, and there was blood and there was dust.
அவருடைய தலைமுடி கலைந்திருந்தது, முழுக்க புழுதி படிந்திருந்தது.
You can imagine on the battlefield there'll be so much dust.
உண்மையிலேயே போர்க்களத்தில் ஏராளமான அளவிற்கு தூசி வரும்.
With all the soldiers and horses and chariots, there'll be so much dust will be raised up.
படை வீரர்கள் மூலமாக, குதிரைகள் மூலமாக, தேர்கள் மூலமாக ஏராளமான புழுதி எழுவதற்கு அங்கு வாய்ப்பு உள்ளது.
So the soldiers would become very thirsty.
அது மட்டுமல்ல, படை வீரர்கள் பொதுவாக மிக தாகமுள்ளவர்களாகவும் மாறுவார்கள்.
Because they're losing blood and it's just so very dusty, they're breathing in so much dust.
ஏனெனில் அவர்கள் தங்களுடைய ரத்தத்தை இழக்கின்றார்கள், அது மட்டுமல்ல ஏராளமான புழுதியும் அங்கு உள்ளது.
And they're working hard, I mean physically, sunrise to sunset, they're completely active.
சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைய வரையக்கூடிய நேரத்தில் வரை அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கவும் செய்கின்றார்கள்.
So the dust would mix with the blood and Krishna's transcendental body was dusty.
இவ்வாறாக இந்த பொழுது பிடித்த அந்த சூழ்நிலையிலும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆன்மீக உடலும் பொழுது பிடிந்தது.
His hair was disheveled.
அவருடைய தலைமுடி கலைந்தது.
And in a mood of great anger he came to attack Bhishma.
அது மட்டுமல்ல மிகச்சிறந்த மிகப்பெரிய கோபத்தில் அவர் பீஷ்ம தேவரை தாக்க வந்தார்.
And Bhishma, this is very beautiful. This is what a beautiful vision.
ஆனா பீஷ்ம தேவர் அதை மிக அழகான உருவமாக பார்த்து ரசித்தார்.
In this verse, Bhishma Dev is praising Arjuna.
In the slokatil, Bhishma Devar Arjunanai pogalndu pesugindar.
He is praising Krishna and he is also praising Arjuna.
Avar Bhagavan Sri Krishnai mattum inga pogalndu pesavillai, Arjunanaiyum pogalndu pesugindar.
By referring to Arjuna as Vijaya Sakha, the friend of, no, sorry, by referring to Krishna as Vijaya Sakha, which means the friend of Arjuna. Arjuna is called Vijaya.
அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விஜயசகே என்று பெயரிட்டு அவர் அர்ஜுனனின் மிகச்சிறந்த நண்பர் என்று விவரிக்கின்றார்.
So Bhishma Dev could have used anyone. There are thousands of names of Krishna.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் முக்கியமாக இந்த பெயரை மட்டும் கூறுவதற்கு காரணம் என்ன?
But he used this name in connection with Arjuna.
காரணம் அவர் அர்ஜுனனுடன் சம்பந்தப்பட்ட இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை விவரிக்கின்றார்.
So it's a great praise for Arjuna.
இவ்வாறாக இது அர்ஜுனனுக்கான மிகச்சிறந்த புகழ்மதியாகும்.
That Krishna has become his chariot driver.
காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு தேரோட்டியாக மாறியிருந்தார்.
Whereas Bhishma Dev was fighting against Arjuna and that means against Krishna.
பீஷ்ம தேவர் எதிராக போரிட்டார் அர்ஜுனர்.
But in another sense, Bhishma was more fortunate.
ஆனால் மற்றொரு வகையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பீஷ்மதேவர் மிகச்சிறந்த பாக்கியசாலி ஆவார்.
Because Arjuna, he mostly saw only the backside of Krishna.
காரணம் அர்ஜுனனால் அந்த போர்க்களத்தில் பெரும்பான்மையான நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பின்பகுதியை தான் பார்க்க முடிந்தது.
But in the battle, Bhishma always saw the front, his face of Krishna.
அதற்கு மாறாக பீஷ்மதேவர் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முன்பகுதியை பார்த்தார்.
Arjuna, he did not have the vision, he did not get to see Krishna as Sarangapani.
Arjuna, Bhagavan Sri Krishna, Sarangamaniyaga kaanakudi vaayppu kedaikkavillai.
He saw him as Partha Sarathi.
Avanal Partha Sarathiyaga mattumdhan Krishnai kaanamudindhathu.
But Bhishma Dev saw him as this Sarangapani.
Anal Bhishma Devar Krishnai Sarangapaniyaga kandu magindhar.
Krishna with intense feeling, anger against Bhishma.
Bhagavan Sri Krishna Bhishma Devar mele migachiranda kobam kondavaraga marinar.
And Bhishma was very happy to see this.
Bhishma Devar adai paarthu miga sandosham adaindaranar.
Because he knew that this intense anger was caused by Krishna's intense love for Arjuna.
Viga enanil Bhagavan Sri Krishna kaya inda Bhishma Devar ulla kobam அர்ஜுனன் மீது அவருக்குள்ள மிக உள்ள ஆழமான அன்பின் காரணமாக வந்தது என்று பீஷ்ம தேவர் கண்டுகொண்டார்.
So generally if someone is very angry and their body is covered with blood and dust and their hair is all scattered, you say, well, that doesn't sound very beautiful.
பொதுவாக ஒரு மனிதன் கோபம் உள்ள மனிதனாக இருந்தால், தலைமுடி கலைந்திருந்தால், ரத்தமுடையவனாக இருந்தால், அவனை பார்த்து நாம் அழகுடையவன் என்று சொல்ல மாட்டோம்.
But Krishna is always beautiful.
ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா விதமான சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அழகானவர் ஆவார்.
And everything he does simply increases his transcendental beauty.
அவர் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே அவருடைய ஆன்மீக அழகை அதிகரிக்கக்கூடியவையாக இருக்கும்.
So what for someone else would look rather ghastly.
மற்றவர்களுக்கு அது கோரமாக தோன்றினால் கூட பக்தர்களுக்கு எப்பொழுதும் ஒரு அழகான விஷயங்களாகும்.
But Krishna looks exquisitely beautiful.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் மிகச்சிறந்த அழகுடையவராகவே
தோன்றுகிறார். ஆனால்
கண்டிப்பாக எல்லா விதமான நபர்களாலும் இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகை அனுபவிக்க இயலாது.
The gopis of Vrindavan, they wouldn't appreciate that.
விருந்தாவனத்தில் கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த உருவத்தை அனுபவிக்கவில்லை, ரசிக்கவில்லை.
They were feeling very distressed that Krishna is walking barefoot and the thorns and even the dust will prick his foot.
அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரதிபூமியில் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மண்ணும் குழம்புகளும் அவருடைய பாதத்தை குத்தி கஷ்டப்படுத்தும் என்று நினைத்தார்கள்.
They could not tolerate the thought that Krishna will, the pinprick will hurt his foot.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதங்களை முற்கள் குத்தும் என்ற இசையத்தை நினைத்த மாத்திரத்திலேயே அவரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை.
So what to speak of arrows piercing the body.
அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உடலை அம்புகள் துளைப்பது என்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியாது.
The gopis, they couldn't hear this. They would all, this description, they'd all faint in horror.
இதை போன்ற வர்ணனைகளை அவர்கள் கேட்டால் மயங்கி விழுந்துடுவார்கள்.
But Bhishma Dev, he is not in the Vraja Bhakti Ras. He's in the Veera Ras outside of Vrindavan. That means the Veera Ras means the heroism.
Bhishma Devar Vraja Bhumiyil ulla kaadal rasathil illai. அதற்கு மாறாக பிரஜபூமிக்கு வெளியில் உள்ள வீரமான அந்த ரசத்தில் இருந்ததன் காரணமாக அவரால் இதை ரசிக்க முடிந்தது.
So many of these descriptions that Bhishma Dev has given of Krishna, that would also be applicable in Vrindavan.
அதே நேரத்தில் பீஷ்ம தேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவரிக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள் விருந்தாவனத்திலும் கூட செயல்படுத்தப்படக்கூடியவைகளை.
ஸ்ரீ புவன கமனம், he is desirable for all the three worlds.
திரிபுவன கவனம், இந்த மூன்று விதமான உலகங்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கவரப்படக்கூடியவராக இருக்கின்றார்.
Then his body is tamala varnam, bluish like the tamal tree.
அவருடைய உடல் தமால வர்ணம், தமால மரத்தை போன்ற நீல நிறமுடையதாக இருக்கின்றது.
ரவி கர கௌர வரம்பரம், he wears a dress of golden color like the sun rays, dadhane.
அவர் சந்திரனுடைய கிரகங்களைப் போல பொன்னி நிறமுடையவராகவும் இருந்தார்.
Then alaka Kula Avrita, his body is covered with sandalwood pulp, paintings perhaps, painting some design is like that.
அவருடைய உடல் சந்தனத்தால் செய்யப்பட்ட பலவிதமான ஓவியங்களுடையதாகவும் இருந்தது.
And Anala Abjam, his face is like a lotus.
அவருடைய முகம் தாமரை மலர் போன்றது.
So all these descriptions, these are quite applicable in Vrindavan also.
இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அழகான அவருடைய உடலை பற்றிய வர்ணனைகள் விருந்தாவனத்தை பொறுத்தவரையும் கூட பொருந்தக்கூடியவையே.
But although Krishna fights in Vrindavan, it's not like this fighting on the battlefield at Kurukshetra.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் யுத்தம் செய்தாலும் கூட இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தை போல யுத்தம் செய்யவில்லை. அங்கு
he fights with his friends, that's playful fighting.
அங்கு விருந்தாவனத்தில் அவர் விளையாட்டுத்தனமான முறையில் தன்னுடைய நண்பனுடன் யுத்தம் செய்கின்றார்.
And also so many demons entered Vrindavan and Krishna killed them.
சில நேரங்களில் பல நேரங்களில் பலவிதமான அரக்கர்கள் விருந்தாவனத்தில் நுழைந்தார்கள். அவர்களை கொள்வதற்காகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சில நேரங்களில் யுத்தம் புரிந்தார்.
But there was no big war or military arrangement.
ஆனால் இதை போல ஏராளமான போர்ப்படை அமைப்பு கொண்ட மிகப்பெரிய யுத்தம் அங்கு எப்பொழுதும் நடந்ததே இல்லை.
So Bhishma Dev is appreciating the beauty of Krishna.
இவ்வாறாக பீஷ்ம தேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகை இங்கு விவரிக்கின்றார்.
Saying about that transcendental spiritual blood.
இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தெய்வீகமான ஆன்மீகமான அர்த்தமாகும்.
So I may be surprised, blood, and how is that spiritual?
ரத்தம் கூட ஆன்மீகமான ரத்தம் இருக்கின்றதா என்ன?
But Krishna's body is Sachidananda Vigraha. It is eternal, full of bliss and knowledge.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உடல் சச்சிதானந்த விக்கிரகம், நித்தியமானது, ஆனந்தமயமானது, ஆன்மீகமானது.
So even if there's blood, it's fully spiritual.
இவனுடைய உடலில் ரத்தம் இருந்தால் கூட அது ஆன்மீகமான ரத்தமே ஆகும்.
And it's fully beautiful also.
இது முக்கியமாக அழகானதும் கூட.
We have heard the description of Nrisimhadev.
உதாரணமாக நிருஷிமதேவரை பற்றிய வர்ணனைகளை நாம் காண்கின்றோம்.
He also becomes covered with blood.
அவரும் ரத்தத்தால் அவருடைய உடல் கவரப்பட்டது.
The blood of Hiranyakashipu.
உதாரணமாக ஹிரண்யகசிபுவின் ரத்தம் அவருடைய உடலை கவர்ந்தது.
So although Hiranyakashipu, his body is not Sachidananda.
ஹிரண்யகசிபுவின் உடல் சச்சிதானந்தம் ஆன்மீகமானது இல்லாத இருந்தாலும் கூட.
He thought it was eternal. He was wrong.
அவர் அதை போல தன்னை பற்றி நினைத்தார் ஹிரண்யகசிபு, ஆனால் உண்மையில் அது தவறான எண்ணமாகும்.
Krishna demonstrated to him that he was not eternal.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் நித்தியமானவர் அல்ல என்பதை ஹிரண்யகசிபுவுக்கு நிரூபித்தார்.
He didn't discuss philosophy with Hiranyakashipu, that you are not eternal, your body is not eternal. He didn't discuss philosophy.
Hiranyakashipu avar unnudaiya udal nithyamanadalla indha tattvangalai patri pesavillai.
He gave him a practical demonstration of how his body is doomed to die like every other body.
கிரணியகஸ்புடன் அனுச்சியமானது மற்றவர்களைப் போல என்பதை அவர் தன்னுடைய செயலின் மூலமாக கிரணியகஸ்பு நிரூபித்தார்.
No discussion.
அவரிடம் அவர் ஆன்மீகமான வாதங்கள் செய்யவில்லை.
When Nrisimhadev came, he didn't have any discussion with Hiranyakashipu.
நரசிம்மரே அவதாரம் செய்யக்கூடிய நேரத்தில் கிரணியகஸ்புடன் அவர் எந்தவிதமான ஆன்மீக வாதங்களும் செய்யவில்லை.
He simply fought with him and ripped his intestines out.
அவர் அவருடன் யுத்தம் செய்து அவருடைய உடலை இரண்டாக கிழித்தெறிந்தார்.
And the blood became spattered all over Nrisimhadev's body.
அவருடைய ரத்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆன்மீக உடல் முழுவதும் சிதறியது.
And Nrisimhadev became more beautiful.
ஆனால் இதன் மூலமாக நரசிம்மதேவருடைய அழகு மேலும் அதிகரித்தது.
Then Nrisimhadev pulled out the intestines of Hiranyakashipu.
நரசிம்மதேவர் அவருடைய குடலை பிடுங்கி எறிந்தார்.
And placed that around his neck like a garland.
அதை தன்னுடைய கழுத்தின் சுத்தி மாலை போல அணிந்து கொண்டார்.
So that's not the normal thing that one would use as a garland.
பொதுவாக எவர் ஒருவரும் குடலை பிடுங்கி தனக்கு மாலையாக அணிந்து கொள்ள மாட்டார்கள்.
In the modern age, some demons, especially in Tamil Nadu, who are very anxious to go to hell, they sometimes, it's horrible to say, but they put a garland of shoes on the form of Lord Ram.
தமிழகத்தில் உள்ள சில நபர்கள் முக்கியமாக நரகத்துக்கு போவதில் மிக ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதை சொல்வதற்கே மிக கொடுமையானது. அவர்கள் செருப்பால் செய்யப்பட்ட மாலையை சில நேரங்களில் பகவான் ராமருக்கு அணிவிக்கின்றார்கள்.
Very very sinful people.
இது அவர்கள் மிக மிக பாபகரமானவர்கள் என்று நிரூபிக்கின்றது.
I mean they got rid of the British, but look what you know they thought they'd have independence for this, to have a government like this.
இதே போன்ற ஒரு நாசிகமான அரசாங்கம் வருவதற்காக நாம் கண்டிப்பாக ஆங்கிலேயர்களை கொண்டு சுதந்திரம் பெற வேண்டியது அவசியம் தானா?
So if we were to put a garland of intestines on the deity, that would be very sinful.
இதே போல கண்டிப்பாக குடலால் செய்யப்பட்ட ஒரு மாலையை பகவானுடைய விக்கிரகத்துக்கு நாம் அணிந்தோம்னா அது பாவம் தான்.
But Nrisimhadev himself took the intestines of Hiranyakashipu and made it his own garland.
அவரே கிரணியகஸ்புடைய குடலை மாலையாக எடுத்து தனக்கு அழகான முறையில் அணிந்து கொண்டார்.
And in doing so, he released Hiranyakashipu from all his unlimited sins.
இவ்வாறாக தன்னை அணிந்து கொண்டதன் மூலமாக கிரணியகஸ்புவை அவருடைய நூறுமாக ரசித்தார்.
And became very, in the devotee's vision, became very beautiful by doing so.
இவ்வாறாக அவர் செய்ததன் மூலமாக பக்தருடைய கண்ணோட்டத்தில் மிக மிக அழகானவராக மாறினார்.
That is the vaibhav, that is the glory of a lion.
இதுதான் பக்தருடைய வாழ்க்கையின் தத்துவம் ரசமாகும்.
The lion is considered the glory, the king of the animals, is it not?
சிங்கம் மிருகங்களின் ராஜாவாக கருதப்படுகின்றது.
Is it you consider like that? The lion is the king of the animals, why?
மிருகங்களுடைய ராஜா சிங்கம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஏன்?
Not the deer.
கண்டிப்பாக மான் மிருகங்களுடைய ராஜா அல்ல.
Not the dog.
கண்டிப்பாக நாய் மிருகங்களுடைய ராஜா அல்ல.
Why the lion?
ஏன் மிருகங்களுடைய ராஜாவாக சிங்கம் கருதப்படுகிறது?
Because the lion is the most powerful.
ஏனெனில் சிங்கம் இருப்பதிலே எல்லா மிருகங்களிலும் சக்தி வாய்ந்தது.
So the lion, if he's only sitting and smiling, then what kind of a lion is that?
இவ்வாறாக சக்தி உள்ள சிங்கம் அமைதியாக உட்கார்ந்து புன்னகை பூக்காது.
If it's not the look on his face that makes him a lion.
சிங்கத்துடைய முகபாவனை அதை ராஜாவாக மாற்றுவதில்லை.
It's his ability to rip other animals to pieces, and no animal can fight with the lion.
மற்ற மிருகங்களோடு சண்டையிட்டு மற்ற மிருகங்களை தோற்கடிக்கக்கூடிய அதை கொல்லக்கூடிய சிங்கத்தின் சக்தியை அதை ராஜாவாக மாற்றுகிறது.
They can fight, but they won't win. The lion will win.
மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் கூட யுத்தம் இருந்தாலும் கூட எப்பொழுதுமே அவற்றால் சிங்கத்தை ஜெயிக்க இயலாது.
In Bhagavatam, in the description, in the seventh canto, there's in the description of the fight between Nrisimhadev and Hiranyakashipu, one word to describe Hiranyakashipu is daitya kunjara, like an elephant among the demons.
Srimad Bhagavatam 7th skandathil Hiranyakashipu narasimha devarkkidaiyulla yuddhathai pattiya varnanai varakoodiya nerathil ஒரு வார்த்தை கூறுகின்றது, ஹிரண்யகசிபை அவன் அரக்கர்களில் யானையை போன்றவன் என்று.
So if you say someone's an elephant means they're very powerful.
உண்மையில் ஒருவன் யானை என்று நாம் கூறினோமானால் அவன் உண்மையில் மிக சக்தி உள்ளவர்.
So there's no doubt that Hiranyakashipu is very powerful.
கண்டிப்பாக ஹிரண்யகசிபு சக்தி உள்ளவன் தான்.
However, when the elephant meets with the lion, you can expect a fierce fight.
ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை சிங்கத்தை சந்தித்தவனால் இரண்டுக்கும் இடையில் உள்ள யுத்தம் கண்டிப்பாக மிக கடுமையானதாக இருக்கும்.
Because the elephant is very big and strong.
ஏனெனில் யானை மிகப்பெரியது, சக்தி வாய்ந்தது.
Sometimes when an elephant comes, you have to be careful because sometimes they may just knock someone over and tread on them, accidentally kill them, human being. It happens sometimes.
ஏனெனில் யானை வரக்கூடிய நேரத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சாதாரணமான முறையில் கூட ஒருவரை தள்ளி அதால் கொஞ்சம் விட முடியும்.
Just by accident they can kill you.
சாதாரணமான முறையில் ஒரு மனிதனை தள்ளிவிட்டால் கூட அது செத்து போவாங்க.
Just like sometimes you may feel some itching, you just go like that and then you say, oh, there's a mosquito. As you see all blood and you just thought it was some itch. And you scratch your ear and then you say, oh, I killed a mosquito.
சில நேரங்களில் நம்முடைய உடலில் சில கொசு இருந்தால் சாதாரணமான முறையில் அதை நாம் பிடிப்பது மூலமாக அதை கொண்டு விடுகின்றோம்.
So the elephant is very powerful, no doubt.
அதுபோல யானை மிக சக்தி வாய்ந்தது, மற்றவர்களை மிக எளிதான முறையில் அதை கொல்ல இயலும்.
But the elephant, the lion is smaller, so why is the lion the king of the animals?
ஆனால் சிங்கம் யானையை விட மிக சிறியது, இருந்தாலும் அது ஏன் ராஜாவாக கருதப்படுகின்றது?
Because the lion is more powerful than the elephant.
ஏனெனில் சிங்கம் யானையை விட கூட சக்தி வாய்ந்தது.
So the lion's glory is demonstrated in his killing.
இவ்வாறாக ஒரு சிங்கத்துடைய சக்தி பராக்கிரமம் அது மற்றவர்களை எவ்வாறு கொல்கிறது என்பதில் அடங்கியுள்ளது.
One time Prabhupada was visiting a zoo somewhere, I can't remember where.
ஸ்ரீல பிரபாதர் ஒரு முறை ஒரு மிருகக்காட்சிசாலைக்கு சென்றார்.
He went for some reason, maybe they went on a japa walk or something, he went with his disciples to a zoo.
அவருடைய காலை நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் யதார்த்தமாக அங்கு சென்றார்.
And there was a lion in the cage.
அங்கு ஒரு கூண்டில் ஒரு சிங்கம் அடைக்கப்பட்டிருந்தது.
And one devotee was teasing him.
ஒரு பக்தர் அதை கஷ்டப்படுத்தினார்.
Prabhupada said, don't do that. After all, he's a lion.
ஸ்ரீல பிரபாகர் கூறினார், அவ்வாறு செய்யாதே, காரணம் அது மிக பெரிய சக்தி வாய்ந்த சிங்கம்.
You should respect, he's got such a, even the animal that should be respected for its power. Now he's in a cage, but if he wasn't in the cage, you'd be in trouble.
அதை தயவு செய்து தொந்தரவு செய்யாதே, காரணம் அது சக்தி வாய்ந்தது, அவருடைய சக்திக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது கூண்டில் இருப்பதன் காரணமாக நீ தப்பித்துக் கொள்கின்றாய், இப்பொழுது ஜபம் செய்யலாது.
Mriganam cha mrigendroham, Krishna says, among the animals, I am represented by the king of the animals. Means the lion.
Bhagavan Sri Krishna Srimad Bhagavad Gita kuriyindar, mrigangalil naan singamaga irukkindren endru.
So the lioness or the aspect of the lion which makes him glorious is his ability to rip others to pieces.
இவ்வாறு சிங்கத்தை மிகச்சிறந்த பராக்கிரமசாலியாக, மிகப்பெரிய உயர்ந்த சிறந்த மிருகமாக மாற்றுவது, மற்ற மிருகங்களை தூள் செய்யக்கூடிய, மற்ற மிருகங்களை மிக எளிதான முறையில் கொல்லக்கூடிய அவருடைய சக்தியாகும்.
So the Supreme Lord is Nrisimhadev.
இவ்வாறாக இறுதியான மிக உயர்ந்த பகவான் பகவான் நிருஷிம்மதேவர்.
He becomes glorified by ripping Hiranyakashipu.
இவ்வாறாக ஹிரண்யகசிபு கொன்றதன் மூலமாக அவருடைய பராக்கிரமம் வெளிப்பட்டது.
And the devotees consider that form of Hiranyakashipu very beautiful.
இவ்வாறாக அந்த நரசிம்மதேவருடைய அழகான உருவத்தை பக்தர்கள் மிகச்சிறந்த உருவம் என்று போற்றி கொள்கின்றார்கள்.
So Bhishmadev, that was the high point of his life, the best thing that happened in his life.
பீஷ்மதேவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகச்சிறந்த நிகழ்ச்சி அதுவாகும்.
He had a very long life.
அவர் மிக அதிகமான காலம் ஆண்டார்.
But the best thing in his life, the thing which stuck in his mind most of all, was the time when Krishna came and attacked him.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக கருதியது, மிக உயர்ந்த நிகழ்ச்சியாக கருதியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை தாக்கும் அந்த நேரத்தையே.
And he wanted to remember that vision at the time of death.
அவர் தன்னுடைய மரண நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த நிகழ்ச்சியை, செயலை நினைவு கூற ஆசைப்பட்டார்.
not it's not just his I mean that's one feature is his transcendental anger
bhagavan shri krishnudaya aalmigamana கோபத்தை பற்றி மட்டுமல்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய எல்லா விதமான செயல்களையும் அவர் நினைக்க ஆசைப்பட்டார்
and his transcendental beauty
அவருடைய ஆன்மீகமான அழகு
but by the word vijaya sakha that Bhishma Dev is also pointing out another glory of the lord is that he is the friend of his devotee
மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு எந்த அளவிற்கு தன்னுடைய பக்தருடைய நண்பன் என்ற குணத்தையும் அவர் நினைத்து நினைவுகூர ஆசைப்பட்டார்
Vijaya means Arjuna.
Vijaya என்றால் அர்ஜுனனை குறிக்கும்.
It's also a name of Krishna.
அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மற்றொரு பெயரும் ஆகும்.
Which means he is the conqueror.
அதற்கு அவருடைய பொருள் அவர் மற்ற எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர் என்றாகும்.
He is victory. Vijaya means victory and he is victory personified.
Vijaya என்றால் வெற்றி என்பது பொருள். இறுதியில் வெற்றியுடைய எல்லா விதமான முழுவிதமான அம்சரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே உள்ளது.
So this is also a name of Arjuna.
இது அர்ஜுனுடைய ஒரு பெயரும் கூட ஆகும்
அர்ஜுனா லைக் எனி கிரேட் பர்சனாலிட்டி தே ஹேவ் செவரல் நேம்ஸ் சோ திஸ் ஒன் ஆஃப் தி நேம்ஸ் ஆஃப் அர்ஜுனா
எல்லா மிகச்சிறந்த நபர்களை போல அர்ஜுனனுக்கும் பலவிதமான பெயர்கள் உள்ளன
Who knows another name of Arjuna
மற்ற அர்ஜுனுடைய மற்ற பெயர்கள் சில பெயர்கள் யாருக்காவது தெரியுமா
There are at least 3 in Bhagavad Gita Gudakesh which means
குடாகேசே என்றால் என்ன அர்த்தம்
means he doesn't fall asleep in class Jishnu what does that mean it's a name for it's also a name for Arjuna
what is that
Jishnu yeah it's also but it's also a name for Vishnu Jishnu comes in Dhananjay means conqueror of wells
Partiman.
I don't know that name. What's that? It's a Tamil word. It's mixed up with Tamil.
Prada. The Sanna Prada.
Prita. Prithu Putra is the name Prabhupada gave one to Sankar. Falgun is another. So anyway, this name, Vijaya, that is another name. And Krishna is being described here as the friend of Arjuna.
இவ்வாறாக கிருஷ்ணனுடைய மிகச்சிறந்த நண்பன் அர்ஜுனன் ஆவார்
the friend of the conqueror
இவ்வாறாக தன்னுடைய நண்பர்களால் கவரப்படக்கூடியவர் ஜெயிக்கப்படக்கூடியவர் கிருஷ்ணர் ஆவார்
so Arjuna was a conqueror
அந்த வகையில் கூறப்படினால் அர்ஜுனன் கிருஷ்ணரையே வென்றவன் ஆவார்
he never lost any fight
அது மட்டுமல்ல அர்ஜுனன் எந்த ஒரு யுத்தத்திலும் தோற்றதே இல்லை
at least as long as krishna was on the planet he didn't lose
bhagavan shri krishna in the bhoolagathil irukkum varai arjunan endha yuddhathilum thochu ponadhe illai
so the general understanding of the meaning of his name is that he's a fighter therefore he's a conqueror therefore he's called vijaya he's conquers in fighting
பொதுவாக அர்ஜுனனுடைய பெயர் விஜயன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர் யுத்தத்தில் எல்லா விதமான யுத்தங்களிலும் இறுதியில் ஜெயிக்கக்கூடியவன் ஆவார்
But in the purport, Srila Prabhupada points out that there's a more esoteric or inner meaning of the name Vijaya.
ஆனால் உண்மையில் Srila Prabhupada பிரலோகத்தில் இங்கு வருகின்றார் இந்த விஜயன் என்ற வார்த்தைக்கு மிக ஆழமான ஆன்மீகமான அர்த்தங்கள் உள்ளது என்பதை
That he has conquered Krishna by love.
அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அர்ஜுனன் தன்னுடைய அன்பின் மூலமாக வென்றதன் மூலமாக இங்கு அவன் விஜயன் என்று அழைக்கப்படுகிறார்
There are so many great conquerors. In the history of the world
in the ulagathil naam megapriya para chiranda veerargalai kaanindho
they were so powerful now they are forgotten
avargal migamiga sakthisaligal ana indhu avargal manidha samudayathal marakkappattu vittargal
in the world at the present time Mr. Bush is considered the most powerful person
indhe kaalagathil amerikkaudaiya adhivar புஷ் மிகச்சிறந்த மிக சக்தி மிக நபராக கருதப்படுகின்றார்.
Although he can't conquer Iraq, he's trying hard, but he's not able to do so.
ஆனால் அவர் ஈராக்கை வெல்ல நினைத்தாலும் கூட அவரால் ஈராக்கை கூட வெல்ல இயலவில்லை.
But in history there have been so many.
ஆனால் வரலாற்றில் நாம் காண்கின்றோம் மிகப்பெரிய மிகச்சிறந்த பல சக்தி மிக்க வீரர்களை.
One of the most famous about 1700 years ago was Constantine. There was an emperor called Constantine. He conquered most of all of North Africa, a lot of Europe. He was the emperor of all parts of West Asia.
Constantine என்ற ஒரு அரசர் இருந்தார் ஆசியா கண்டத்தின் கிழக்கு பகுதியில். அவர் மிகச்சிறந்த வீரராக இருந்தார். அவர் ஆப்பிரிக்கா யூரோப் போன்ற பல விதமான நாடுகளை தன்னுடைய
வசப்படுத்தினார். 1700 years ago or something.
அவர் ஏறக்குறைய 1700 ஆண்டுகளுக்கு முன்பு வசித்தார்.
Now you see, I think none of you heard the name. You heard the name before?
Very, it's a very only one.
We hear Alexander. Not Napoleon. Not Napoleon. He became famous because Constantinople was a famous city named after him, which is now Istanbul. So you see, his name is hardly known.
Yeah.
But he was so powerful.
இவருடைய பெயர் மிக இவருடைய பராக்கிரம் மிக சிறந்தது. ஆனால் அவருடைய பெயர் அந்த அளவுக்கு புகழ் வாங்கவில்லை.
So that's just an example.
இவ்வாறாக நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தில் சில நேரங்களில் சக்தி உள்ளவராக இருந்தால் கூட நம்மால் புகழ்மிக்க நபர்களாக மாற இயலாது.
Here in this area known as Tamil Nadu, there were Chola kings and Pandya kings and
Chera.
So they were all very powerful and fighting. Who knows the names of them even though?
தமிழகத்தில் இந்த பகுதிகளிலும் கூட சேர சோழ பாண்டியர்கள் மிக சக்தி மிக்க அரசர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய பெயர்கள் யாருக்கும் தெரிவதில்லை.
That time this whole area was known as, well, east of it was called Coromandel.
இந்த பகுதி கோரமண்டலம் என்று அழைக்கப்பட்டது.
Now that's only the name of the train.
ஒரு ஒரு ட்ரெயின் மட்டும்தான் அந்த பெயரில் உள்ளது.
So who is a conqueror?
இவ்வாறாக பார்க்க போனால் அவன் இறுதியில் மிகப்பெரிய வீரராக ஒருவரால் மாற இயலாது.
Great conqueror is sitting on a big throne and ordering people. In the next life he might become, you know, a rat or a fly.
அவருடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏராளமான நபர்களை ஆட்சி செய்யக்கூடிய நபர் அடுத்த பிறகு ஒரு எலியாக கூட பிறந்து விடலாம்.
So there's no meaning to being such a conqueror.
அதன் காரணமாக இவ்வளவு பெரிய அரசராகவோ அதிகார சபையில் உள்ளவராகவோ மாறுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை.
But Arjuna is the greatest conqueror.
ஆனா அர்ஜுன் உண்மையிலேயே மிகச்சிறந்த வீரன் ஆவானதற்கு காரணம்,
because he has conquered Krishna by love.
காரணம், அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தன்னுடைய அன்பின் மூலமாக வசீகரித்திருந்தான்.
No one can conquer Krishna.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, வெல்ல இயலாது.
Therefore he is called Ajit.
அதனால்தான் அவருடைய பெயர் அஜித் என்பதாகும்.
Not conquered.
அவரை யாருமே ஜெயிக்க இயலாது.
But that verse is there in Bhagavatam that says this, how does the last one, the whole verse that Vyasu Japasya Eva Namanta Eva Sthane Sita Shudigatam Tanubangmana Viye Prayasho Jichatito Vyapitai Strilokya. That one can conquer Krishna by who is unconquerable, jita ajita, by the process of
Srimad Bhagavatam ஒரு ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாராலும் வெல்லப்படக்கூடியவரே கிடையாது என்றாலும் கூட தன்னுடைய பக்தர்களின் அன்பின் மூலமாக அவர் வெல்லப்படக்கூடியவர் என்று.
So Bhishma Dev was appreciating this.
Bhishma Dev பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த குணத்தை மிக புகழ்ந்து பேசுகின்றார்.
That Arjuna's conquering in fighting, that was by the power of Krishna.
Arjunan yuddhathil jeyippathu thannudaiya yuddha balathai veithu.
If it wasn't for Krishna, he would not be able to do anything.
Anal unmaiyil Bhagavan Sri Krishnudaiya karunai illada pachathil avanal yuddhathil kooda jeyippathu sadhyamana karyam alla.
That's true of everyone.
Anal unmaiyil adu ellorkum namak ellorkume porundhamana avasiyam.
That's one of the most important lessons we have to learn in devotional service.
நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையே இல்லாமல் எந்த விதமான காரியத்தையும் செய்ய இயலாது என்பதை.
That I am not the doer.
நான் காரியங்களை நான் செய்யக்கூடியவன் அல்ல.
that I can only pray to be an instrument in Krishna's hands.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காரியங்களில் நான் ஒரு கருவியாக இருப்பதற்கு மட்டும்தான் என்னால் பிரார்த்தனை செய்ய இயலும்.
In this month, in December, it's a very good time for distributing books in the Western world.
இந்த டிசம்பர் மாதம் மேற்கத்திய நாடுகளில் புத்தகம் விநியோகம் செய்வதற்கு மிக பொருத்தமான காலகட்டமாகும்.
So they're having the December Prabhupada Marathon for distributing books.
இது அதன் காரணமாக பிரபுபாத மாரத்தான் என்று நம்முடைய இஸ்கானில் நாம் அழைக்கின்றோம்.
And in many ways it's more difficult to distribute books in the West than in India.
இந்தியாவை விட மேற்கத்திய நாடுகளில் உண்மையில் புத்தகம் விநியோகம் செய்வது மிக கடினமான காரியமாகும்.
Just like when you distribute books, you distribute mostly to Hindus, isn't it?
இங்கு நாம் பொதுவாக புத்தகம் விநியோகம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்து மக்களிடம் நாம் புத்தகம் விநியோகம் செய்கின்றோம்.
If you distribute to a non-Hindu, that's something, you think that's pretty good, isn't it?
இங்கு கூட ஒரு இந்து அல்லாதவர்கள் நாம் புத்தகம் விநியோகம் செய்தால் மிகப்பெரிய காரியமாகும்.
The Hindus are taking books because they have some inclination toward that. That's their piety.
இந்துக்கள் புத்தகங்கள் எடுக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அளவிற்கு புண்ணியம் உள்ளது.
But in the Western countries, the vast majority of books are distributed to non-Hindus.
மேற்கத்திய நாடுகளில் பெரும்பான்மையான புத்தகங்கள் நம்முடைய இந்துக்கள் அல்லாத மத்த மதத்தவருக்கு விநியோகம் செய்யும்.
The book distributed, of course, now there are many Hindus spread all over the world, but still, most book distributors, they may go all day without meeting any Hindus.
மேற்கத்திய நாடுகளில் தற்பொழுது கூட ஏராளமான இந்துக்கள் வசிப்பதிலும் கூட பல நேரங்களில் நம்முடைய புத்தக விநியோகம் செய்யக்கூடியவர்கள் நாள் முழுவதும் ஒரு ஹிந்துவை கூட சின்னத்தில் சந்திக்க இயலாது.
So it's amazing how so many books are being distributed. I mean, literally millions in this month alone will be distributed.
இப்படி இருந்தபடியும் கூட எப்படி லட்சக்கணக்கான புத்தகங்கள் அங்கு விநியோகம் செய்யப்படுகின்றன?
So how are the devotees able to do it?
எப்படி பக்தரால் அந்த விஷயத்தை செய்ய முடிகின்றது?
What's the secret? What's the technique?
இதனுடைய ரகசியம் என்ன?
This is the secret and the technique. That's an easy way to translate. If you don't know, just leave it out. The technique means what is the method?
எந்த விதமான முறையில் அவர்கள் புத்தகத்தை விநியோகம் செய்கிறார்கள்?
Often devotees will ask a successful book distributor, how do you do it? What's the secret?
பல நேரங்களில் வெற்றிகரமான புத்தகம் விநியோகம் செய்யக்கூடிய பக்தர்கள் பக்தர்கள் விசாரிக்கிறார்கள் எந்த விதமான வித்தியாசமான முறைகளில் புத்தகம் விநியோகம் செய்தார்.
Well, the secret is to have very good sadhana.
வெற்றிகரமான முறையில் புத்தகம் விநியோகம் செய்வதற்கான முறைகள் மிக அருமையான முறையில் சாதனா நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து
கொள்வதை pray to Guru and Krishna.
குருவிடமும் கிருஷ்ணனிடம் நாம் மிக சிரத்தையான முறையில் பிரார்த்தனை செய்வது.
And to understand, I am not the doer.
நான் இந்த காரியத்தை செய்பவன் அல்ல என்ற விஷயத்தை புரிந்து கொள்வது.
Devotees distributing books in the West, they have the experience, they're distributing so many books. And as soon as the thought comes in their mind, I'm doing so good, immediately they can't distribute any books.
மேற்கத்திய நாடுகளில் புத்தகம் விநியோகம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த அனுபவம் உள்ளது. ஏராளமான புத்தகத்தை விநியோகம் செய்த பின்பு அவர்கள் நானே இந்த காரியத்தை செய்கிறேன் என்று நினைத்த மறுநிமிடமே அவர்களால் புத்தகம் விநியோகம் செய்ய முடியாது.
So the secret is to have good sadhana, to become purified.
இதனால் சாதனா பக்தியை சரியான முறையில் செய்து நாம் சுத்தமடைய வேண்டும்.
And to realize that I cannot do anything, I can, if Krishna blesses me, if he's pleased with me, he can make me an instrument in his service, that's all.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய கருணையின் மூலமாக அவருடைய சேவையால் என்னால் ஏதாவது செய்ய முடியும், அவருடைய சேவையில் ஏதாவது காரியத்தை செய்ய முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
So it's a very purifying experience.
இதன் காரணமாக இது மிக சுத்தமான ஒரு அனுபவமாகும்.
Because one's consciousness has to be very fixed and pure to distribute books.
ஒருவருடைய ஆன்மீக உணர்வு மிக மிக சுத்தமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் புத்தகம் விநியோகம் செய்வதற்கு.
If it's not, then you just can't do it.
உன்னுடைய கிருஷ்ண உணர்வு சரியான முறையில் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உன்னால் புத்தகம் விநியோகம் செய்ய இயலாது.
But if the devotees are fixed, then Krishna gives the intelligence what to say, how to interact with people so that they'll want to take the book.
பக்தர்கள் சிரத்தையானவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்ற அறிவை அவர்களுக்கு அளிக்கின்றார்.
They're just meeting different people. They don't know who they are, what they believe in, or anything.
அவர்கள் பலவிதமானவர்களை பக்தர்கள் சந்திக்கின்றார்கள். அவருடைய மனோபாவனைகளை பற்றி அவர்களுக்கு அறிவு இல்லாவிட்டாலும் கூட அவர்களால் புத்தகங்களை விநியோகம் செய்ய இருக்கின்றது.
And usually people, they don't like to be disturbed.
பொதுவாக மக்கள் தங்களை மற்றவர்கள் இடையூறு செய்வதை விரும்புவதில்லை.
They're stopping people in the street. Most people don't like to be stopped in the street. Most people, they won't even want to stop at all.
பக்தர்கள் அவர்களை இடையூறு செய்கின்றார்கள். தெருக்களில் பொதுவாக மக்கள் அதை விருப்பப்படுவதில்லை.
But because the devotees there, they're actually effulgent. They have some attraction because they're so in such pure consciousness. And people somehow they get attracted to them.
ஆனால் பக்தர்கள் சுத்தமானவர்களாக ஆன்மீக முன்னேற்றமுள்ளவர்களாக இருப்பதன் காரணமாக இடையூறுகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் மக்கள் அவர்களால் கவரப்படுகின்றார்கள்.
And because the devotee's mind is so fixed that I want let this person take a book, let them become purified.
காரணம் பக்தர்கள் மிக உறுதியான தெளிவான மனநிலையில் உள்ளார்கள். இந்த மனிதன் கண்டிப்பாக புஸ்தகத்தை ஏற்றுக்கொண்டு பயனடைய வேண்டும் என்று.
And they're constantly praying to Krishna.
அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள்.
That Krishna, you are the Paramatma in their heart.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நீரே அவருடைய இதயத்தில் உள்ள பரமாத்மாவும் கூட.
So you please inspire them to become inspired to take this book.
கண்டிப்பாக அவன் இந்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய இதயத்திலிருந்து நீ அவனை ஊக்குவியுங்கள்.
So people go out and if they don't have any idea, I'm going to buy a book on Vedic knowledge. There's no such idea.
மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடிய நேரத்தில் இன்று நான் ஒரு ஆன்மீகமான புத்தகத்தை வாங்க போகிறேன் என்ற திட்டம் இல்லாமல் தான் வருகிறார்கள்.
They have money in their pocket and they think I'm going to buy some food and some alcohol and some cigarettes or whatever.
அவர்கிட்ட கொண்டு பணம் கையில் பணம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏதாவது சாப்பிடுவேன் அல்லது மது அருந்துவேன் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள்.
They already have their idea what they're going to do with that money.
அந்த பணத்தை பயன்படுத்தி என்ன விதமான பௌதிகமான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஏற்கனவே அவர்கள் திட்டம் திட்ட வைத்திருந்தார்கள்.
And somehow the devotees convince them to give their money, which is sweeter than honey, to buy a book which will tell them, no, don't take cigarettes and alcohol, surrender to Krishna.
ஆனால் பக்தர்கள் ஏதோ ஒரு வகையில் தேனை விட சுவையான அவர்களுடைய அந்த கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுப்பதற்கு அவர்களை
ஊக்குவிக்கின்றார்கள்.
எந்த ஒரு நபர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணால் சக்தி அளிக்கப்பட்டிருக்கின்றாரோ அவரால் தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும்.
Arjuna was empowered by Krishna.
அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணால் சக்தி அளிக்கப்பட்டிருந்தார்.
How could he, as just one man, fight with so many fighters?
எப்படி ஒரு தனி நபர் ஏராளமானவர்களுடன் அவரால் மகாபாரத யுத்தத்தில் யுத்தம் செய்ய முடிந்தது?
He was especially empowered by Krishna.
காரணம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா மிக அதிகமான முறையில் சக்தி அளிக்கப்பட்டிருந்தார்.
Because Krishna had some special purpose to fulfill.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சில விசேஷமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த மாத்திரத்தில் அவருக்கு அந்த சக்தி அளித்திருந்தார்.
Kurukshetra, he wanted to well, the purpose of his appearance, one of the main reasons was Bhubhaharan, to take away the burden of the earth.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு அவதார நோக்கம் இந்த பூமி விவகாரத்தை குறைப்பதாகும்.
The burden in the form of demoniac kings especially.
இந்த பூமியானது அரக்கர்கள் அரசர்கள் காரணமாக மிக பாரம் நிறைந்ததாக இருந்திருந்தது.
So Krishna told Arjuna, nimitta matram bhava savyasachin, that this is my job, I'm doing it, I came here to do this, to remove the burden of the earth, but I'm going to do it through you, Arjuna, you become the instrument for doing this.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த காரியத்தை செய்த வந்தபடியிலும் கூட அவர் அர்ஜுனனிடம் கூறுகின்றார், நான் அந்த காரியத்தை உன் மூலமாக கூறி செய்கின்றேன், என்னுடைய காரியத்தில் ஒரு கருவியாக மட்டும் நீ இருப்பாயாக என்று.
That is one of the purposes for which the Lord comes in various forms.
அதன் காரணமாகத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல நேரங்களில் பலவிதமான ரூபங்களில் இந்த உலகத்தில் அவதாரம் செய்தார்.
So Krishna has come again in Kali Yuga as Chaitanya Mahaprabhu.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் மீண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக வந்துள்ளார்.
And there are great devotees who are carrying the mission of Chaitanya Mahaprabhu.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாவுடைய இந்த ஆன்மீக இயக்கத்தை பலவிதமான சிறப்பு பக்தர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்துச்
சொல்கிறார்கள்.
நாம் பல இந்த ஆச்சாரியர்களுடைய சம்பிரதாயத்தை கொண்டவர்களாக இருக்கின்றோம்.
Just like Arjuna, he had the foot soldiers surrounding his chariot. So there are many, when Arjuna is fighting, there are many assistants also.
அர்ஜுனன் தேரிலிருந்து யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் பலவிதமான காலாட்படை வீரர்கள் அவனுக்கு துணை புரியக்கூடிய நபர்களாக கீழே இருந்தார்கள்.
For each soldier, there has to be so many assistants.
ஒவ்வொரு படை வீரருக்கும் மீண்டும் பலவிதமான துணை படை வீரர்கள் இருந்தார்கள்.
You see, because they had to have their tents set up.
ஏனெனில் அவர்களுக்கு பலவிதமான வேலைகள் இருந்தன. அவர்களுடைய குடிசைகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும்.
They had கூடாரங்கள் to, they had to eat, which means they, you know, they had to bring food regularly onto the into their camp and cook it and firewood.
கூடாரங்களுக்கு உணவுகள் கொண்டு வர வேண்டும். அவர்கள் சமைக்கப்பட வேண்டும்.
And water,
நீர் கொண்டு வரப்பட வேண்டும்.
There were no taps.
அங்கு கண்டிப்பாக குழாய்கள் இல்லை பொழுது போல.
In traditional India, water was carried how? But in the skin of the animal. That was the method of bringing it.
இந்தியாவில் பழைய காலத்தில் நீரானது தோலால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் கொண்டு வரப்பட்டது.
So all the, for each soldier there has to be so many assistants.
இதனால் ஒவ்வொரு படைவீரனுக்கும் ஏராளமான துணை படைவீரர்கள் இருந்தார்கள்.
You may be a very powerful soldier but if there's no one supplying arrows, there's no one supplying food and water, then what are you going to do?
மிகச்சிறந்த படைவீரனாக இருக்கலாம், அவனுக்கு அம்புகள் கொடுப்பதற்கோ நீர் கொடுப்பதற்கோ ஆட்கள் இல்லாவிட்டால் அவனால் எப்படி போரிட இயலும்?
So of course the great devotees of Chaitanya Mahaprabhu, they don't need our help.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபுடைய மிகச்சிறந்த பக்தர்களுக்கு கண்டிப்பாக நம்மளை போன்ற நபர்களுடைய உதவி தேவையில்லை.
பிரமண்ட தாரத்தை சக்தி தரே ஜனேஜன். This Devakinandan Das, in his famous prayers to the Vaishnav, says that all the devotees of Chaitanya Mahaprabhu, each one of them individually, is powerful enough to deliver the entire universe.
Bhagavan Sri Krishna Chaitanya Mahaprabhu மிகச்சிறந்த பக்தர்கள் இந்த முழு பிரபஞ்சத்தையே முக்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி உள்ளவர்கள்.
But out of their mercy they engage us as assistants in their service.
அவருடைய கருணையின் மூலமாக நம்மை போன்ற அவர்களை அவருடைய சேவையில் அவர்கள் துணை பக்தர்களாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள்.
So just like Arjuna was expertly firing arrows and destroying the enemy.
அர்ஜுனன் மிகச்சிறந்த முறையில் அம்புகளை தொடுத்து தன்னுடைய எதிரிகளை அழிக்கின்றார்.
So a devotee who is empowered by Sri Krishna Chaitanya Mahaprabhu can spread this Krishna consciousness movement.
இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சக்தி அளிக்கப்பட்ட நபர் மிகச்சிறந்த முறையில் இந்த பக்தி மனித சமுதாயத்தில் பரப்ப இயலும்.
Distribute these books,
புஸ்தகங்களை விநியோகம் செய்ய முடியும்,
which destroy ignorance.
இந்த புஸ்தக விநியோகம் மக்களுடைய அறியாமையை அழிக்கின்றது.
Of course they don't kill people.
நாம் மக்களை கொல்வதில்லை தற்போதைய காலத்தில்.
But these books have the effect of killing the demoniac desires.
இந்த புத்தகங்கள் மக்களுடைய அரக்கத்தனமான எண்ணங்களை கொல்லக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கின்றது.
So those devotees who are distributing books in the Western world, they are empowered to do so.
இவ்வாறாக மேற்கத்திய நாடுகளில் புத்தகங்கள் விநியோகம் செய்யக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர்கள் அவர்கள்.
And here also, I mean, it's not that every Hindu wants to take our books.
இங்கும் கூட கண்டிப்பாக இங்குள்ள ஒவ்வொரு இந்துவும் புத்தகத்தை உடனே வாங்க விருப்பமுள்ளவன் அல்ல.
Or even to have the inspiration to do so, one has to be inspired, one has to have some inspiration from Krishna.
அந்த விஷயங்களை செய்வதற்கு கூட ஒரு இந்துவுக்கு கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கண்டிப்பாக ஊக்குவித்திருக்க வேண்டும்.
So one who is inspired by Krishna, who can become an instrument in Krishna's service, then they can help to deliver so many conditions.
இவராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையில் சக்தி அளிக்கப்பட்டவர் பலவிதமான ஜீவாத்மாக்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவைக்கு கொண்டு வர முடியும்.
But as soon as one stops thinking that I am a servant and starts to think, oh, I'm doing so much, then the mercy stops.
ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை இந்த போல ஒரு சேவகன் தான் மிக சிறந்த நபர் என்று நினைத்த மறு மாத்திரத்திலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணை வருவது அவனுக்கு நின்றுவிடும்.
And one might think that, well, I'm preaching and I'm such a great devotee.
சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், நான் மிக அருமையான முறையில் பிரச்சாரம் செய்கின்றேன், நான் மிகச்சிறந்த பக்தன் என்று.
But if one is doing for one's own self aggrandizement, then no one will become a pure devotee.
ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சொந்த சுயநலத்திற்காக நாம் இந்த காரியங்களை செய்தோமானால் ஒருவர் கூட கண்டிப்பாக சுத்த பக்தராக மாற முடியாது.
Just like you were describing, there's someone who's saying that actually I'm preaching all over the world, although I can't even remember his name, what even his name is. So, but he's telling people who don't know that, you see, I'm the one who's actually preaching all over the world, although I don't think he's even been out of Tamil Nadu probably.
தமிழகத்தில் உள்ள ஒரு சுவாமிஜி, முரளிதர சுவாமி, அவர் கூறுகின்றார், உலகம் முழுவதும் இந்த இஸ்கா உலகம் முழுவதும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நான் தான் பிரச்சாரம் செய்கிறேன் என்று உண்மையிலான தமிழகத்தில் கூட முழுமையான முறையில் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் கூட
Or I saw some Gaudiya Math publication, they were saying that so-and-so, they went and preached for the first time Chaitanya Mahaprabhu's mission in Tamil Nadu. They, you know, ISKCON had been preaching for 20 years, but they could say, oh, we went, and that's the first time. No one ever preached before. This was 5 years ago, so the book came out. Although actually even the Gaudiya Math originally there in Chennai, they had, going back to the 1930s, but somehow they just, you know, it didn't happen. Oh, they were talking in Madurai area, yeah, in that area.
1930s ஏற்படுத்தப்பட்ட பொழுதிலும் கூட கடந்த 5 வருடத்துக்கு முன்பு மதுரையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கௌடியமுள்ள புஸ்தகம் இவ்வாறு கூறுகிறது நாங்கள் தான் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யணும்
So we may desire to get the credit and we may get people may praise us
உண்மையில் இது போல மக்களிடம் புகழ் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் பிரச்சாரம் செய்யலாம் நமக்கு அந்த புகழும் கூட கிடைக்கலாம்
But that is material
ஆனால் உண்மையில் இது பௌதீகமானது
This just like we were saying these great kings like Constantine they get the pleasure the material pleasure of people praising them as being
இவா பௌதிகமான மக்கள் நம்மை புகழ்வதில் அடையக்கூடிய இந்த பௌதிகமான இன்பமானது தற்காலிகமானது
so someone may want to be praised as a great preacher of religion
இவாறாக சில நேரங்களில் இந்த ஆன்மீகத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஆன்மீகவாதி என பெயர் வாங்கக்கூடிய ஆசையினமாக இருக்கலாம்
but our attitude should be just like in this verse it is stated anavadya
analamudiya manobhavane veeru vidhamaga irukka vendum
which means unblemished
kandipaga nam indha pore indha vidhamana bhoudhigamana vaasaneetavaraga irukka vendum
without any fault
indha vidhamana kutrangalathavaraga irukka vendum
so bhishma dev says vijaya sakhi rati rastu me navadya may my rati may my attraction be for krishna and with that Prabhupada translates this without desire for fruitive results
நாம் எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காத மனோபாவனை உடையவர்களாக இருக்க வேண்டும்
so this is the whole message of bhagavatam to be free from material desires
இதான் ஸ்ரீமத் பாகவதத்தின் முத்த அறிவுரையாகும் நாம் எல்லாவிதமான பௌதீகமான கடங்கங்களிலிருந்து விருப்பங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும்
One who only wants to serve Krishna can appreciate Krishna as Bhishma Dev is appreciating him.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிரத்தையானவர்கள் செய்ய விருப்பமுள்ள ஒரு நபர் தான் இது போல பீஷ்ம தேவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ரசிக்க முடியும்
The beauty of Krishna
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகு
The love of Krishna
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது உள்ள காதல்
His extraordinary pastime
இவருடைய மிகச்சிறந்த மிக உயர்ந்த அவருடைய லீலைகள்
this can be appreciated by pure devotees like bhishma
இந்த விஷயங்கள் பீஷ்ம தேவர் போன்ற சுத்த பக்தரால் தான் ரசிக்கப்பட முடியும்
there are so many different religion or teachers of religion
இந்த உலகத்தில் பலவிதமான ஆன்மீகங்கள் உள்ளன ஆன்மீக இயக்கங்கள் உள்ளன ஆன்மீக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்
but they can't tell you who is god
ஆனால் அவர்களால் யார் இறுதியில் கடவுள் என்று கூட கூற இயலாது
it's amazing you see some people they dedicate their whole life to preach religion they become a christian missionary for instance
பல நேரங்களில் பார்க்கின்றோம் சில நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு குறிப்பிட்ட விதமான ஆன்மீக இயக்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக உதாரணமாக கிறிஸ்தவ சமயத்திற்கு போல அர்ப்பணிக்கின்றார்கள்
and they say they're teaching people about god but they have no idea who god is
அவர்கள் ஆன்மீகத்தை கடவுளை பற்றி போதிக்கிறதுக்கு விருப்பப்பட்டாலும் கூட இறுதியில் அவர்களுக்கு கடவுள் என்றால் யார் என்பதை தெரியாது
it never occurs to them in their whole life that they should try to find out actually who god is
அவருடைய வாழ்க்கை முழுவதும் முயற்சித்தாலும் கூட அவர்களால் கடவுள் யார் என்பதை உண்மையில் பிரச்சாரம் செய்ய இயலாது
and they miss in the case of the christians they mistake that jesus is god
கிறிஸ்துவர்கள் இயேசுவை கடவுள் என்ற தவறான எண்ணமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள்
so they say god died for 3 days
அவர்களுக்கு அலங்கரிக்கப்படவில்லை
But when we say Krishna, they become offensive and blasphemous in many cases.
பல நேரங்களில் நாம் கிருஷ்ண கடவுள் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களே நமக்கு அபராதம் செய்கின்றார்கள்.
Because they are not anavadya, they are not free of any desire. They are cultivating so many material desires.
காரணம் தற்பொழுது வரை அவர்கள் பலவிதமான பௌதிகமான விருப்பங்கள் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
And among Hindus, we find that so many they will declare, "I am God," and their followers say, "Yes, He is God."
நம்முடைய இந்துக்களில் கூட பார்க்கலாம், பல நபர்கள் தன்னை கடவுள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள்.
So there's so much confusion in the name of religion.
இவ்வாறாக ஆன்மீகம் என்ற பெயரில் மிகப்பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கின்றது.
But these books, Prabhupada said, they will appeal to the sincere.
இந்த என்னுடைய புத்தகங்கள் சிரத்தையான நபர்களை கண்டிப்பாக கவரும் என்று ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகின்றார்.
If people have any sincerity, they will appreciate the message of these books.
மக்கள் சிரத்தையை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய புத்தகங்களை அவர்கள் வந்து
Everyone in the name
ரசிப்பார்கள் என்று ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகின்றார்.
Everyone in the name of religion is talking very vaguely.
ஆன்மீகம் என்ற பெயரில் பொதுவாக ஆன்மீகவாதிகள் மிக குழப்பமான விஷயங்களை பேசி மக்களை மேலும் குழப்புகின்றார்கள்.
God is light.
கடவுள் ஒளி.
God is love.
கடவுள் அன்பு. அன்பே கடவுள்.
What love, you know, what love, what is that? And they think that love means that you know, God bless me and I got you know, I got plenty of money.
கடவுள் அன்பானவர், கடவுள் என்பதை ஆசீர்வதிப்பதன் மூலமாக ஏராளமான விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் என்பதா கடவுள்.
They are long, long way away from Krishna.
இவ்வாறு அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து மிக அதிகமான தூரத்தில் இருக்கின்றார்கள்.
So Prabhupada presents, here is God, here he is Krishna.
ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே நமக்கு விவரிக்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணரே கடவுள் என்பதை.
Scientifically presented, not just our belief.
அவர் இந்த விஷயங்களை கூட மிக விஞ்ஞான ரீதியாக நமக்கு விளக்குகின்றார்.
Description, who is he, what does he look like, what does he do, how does he love.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு தோன்றுகின்றார், அவருடைய உருவம் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவர் எவ்வாறு தன்னுடைய மக்களை அன்பு செலுத்துகின்றார் என்கூடிய விஷயங்களை அவர் மிக தெளிவான முறையில் விளக்குகின்றார்.
ஸ்ரீல பிரபுபாத்ஸ் books, they're not like any other books that you can get anywhere. Any religious process.
ஸ்ரீல பிரபுபாதுடைய புத்தகங்கள் மற்ற ஆன்மீக இயக்கத்தின் புத்தகங்களைப் போலவோ எங்கும் கிடைக்கக்கூடிய மற்ற புத்தகங்களைப் போலவோ சாதாரணமான புத்தகங்கள் அல்ல.
Even in this area, the Sri Vaishnav Sampradaya is prominent.
தமிழகத்திலே இந்த பகுதியில், இந்தியாவிலே இந்த பகுதியிலும் கூட ஸ்ரீ வைஷ்ணவருடைய புத்தகங்கள் மிக புகழ்பெற்றவை.
Historically was prominent.
பழைய காலத்திலே புகழ்பெற்றவையாக இருந்தன.
So they may have many bona fide books also describing the glories of Bhagavan Vishnu.
அவர்களிடம் குறைந்தபட்சம் சில நேரங்களில் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட சில புத்தகங்கள் உள்ளன. அவர்களிடம் நாராயணரை பற்றி, விஷ்ணுவை பற்றி விளக்கம்.
The style of presentation is suitable for people very scholarly and technical.
ஆனால் அவர்களுடைய புத்தகங்கள் சமுதாயத்தில் மிகச்சிறந்த பண்டிதர்களுக்கும் மிகச்சிறந்தவர்களுக்கும் மட்டுமே பொருந்தக்கூடியவர்களாக இருந்தன.
But Srila Prabhupada's books are presented very practically.
ஆனால் ஸ்ரீல பிரபுபாதுடைய புத்தகங்கள் சாதாரணமான மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு
in a manner that contemporary man can relate to without having to become a big scholar.
தற்பொழுது காலத்தில் உள்ள ஒரு சாதாரணமான மனிதன் கூட இந்த பக்தியை ஏற்றுக்கொள்ள வகையில் எழுதப்பட்டிருக்கின்றன.
And you actually become a great scholar by reading Prabhupada's books.
ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீல பிரபுபாதுடைய புத்தகங்களை படிப்பதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த பண்டிதராகவும் மாறலாம்.
So please read these books.
அதாவது தயவு செய்து சில பிரபுபாதுடைய புத்தகங்களை படியுங்கள்.
Live according to these books.
இந்த புத்தகங்கள் சொல்லப்பட்ட உபதேசங்களின் மீது வாழுங்கள்.
Distribute these books.
சில பிரபுபாதுடைய புத்தகங்களை விநியோகம் செய்யுங்கள்.
And understand from these books that I am not the doer, I am the servant. That I can only pray to be the servant.
சில பிரபுபாதுடைய இந்த புத்தகங்கள் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் எந்த விதமான விஷயத்துக்கும் காரியகர்த்தா இல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கடவுள். நான் அவருடைய சேவைக்கு ஒரு சாதாரணமான கருவி என்பது.
And if we cultivate this pure consciousness of being the, actually not even the servant, but the servant of the servant of the servant of the servant many times removed, then we will be blessed by Krishna to appreciate his beauty and his love and his devotees in the same way that Bhishma Dev appreciated.
இவ்வாறாக பகவானுடைய பக்தன் என்று மட்டுமில்லாமல் நான் பகவானுடைய பக்தருடைய சேவகன் 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 என்ற உண்மையான மன உணர்வை நாம் வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இங்கு பீஷ்மதேவரை போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அழகை ரசிக்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் பகவானால் ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டு அளிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம்.
This very beautiful series of verses here, Bhishma Dev is praising Krishna.
இங்கே பீஷ்ம தேவர் இந்த ஸ்லோகம் மட்டுமல்ல மீண்டும் பலவிதமான ஸ்லோகங்கள் மூலமாக கிருஷ்ணனுடைய அழகை இங்கு விவரிக்கின்றார்.
So try to distribute this knowledge so people can have some real beauty and love in their lives, not just simply some empty words.
இந்த புத்தகங்களை இந்த அறிவை மக்களுக்கு நியோகம் செய்ய முயற்சிப்பதன் மூலமாக அவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த அழகை ரசிக்கட்டும்.
ஹரே கிருஷ்ணா. எனி க்வெஸ்சன் அபவுட் திஸ் பிளேஸ்?
He's asking that when Krishna was Krishna is going to put the chariot wheel on Bhishmadeva. He may see only Krishna's chakrabani, how he is seeing a sarangabani.
What's the Sanskrit derivation? I don't know. But that's translated here in this chapter of Bhagavatam. It's translated like that. Somewhere in here. I can look that up if you want. I'm not a Sanskrit scholar. Partha Sakam is another name. Ah, here it is, yeah. Is it not? Tell him I'll look it up. I'm not sure of the Sanskrit derivation. You can remind me after the class and I'll look it up.
Yes. Maybe Saravani Sakravani is saying.
Any other question?
You said that the blood which is coming from the body of Krishna is also transcendental. So that's the reason it looked beautiful. So
it looked this beautiful to Bhishma because he had the eyes to appreciate it.
You saw when he said it is.
He has no veins.
So
Ishopanishad also says that he doesn't walk. He doesn't talk. So it's understood that this refers to negation of the material.
என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஈசோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் கிருஷ்ணனுக்கு வந்து ரத்த நாளங்களே கிடையாது. நான் கேட்டேன், எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வந்து ஆன்மீகமான ரத்தம் வரும்? அந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அவருக்கு வந்து பௌதிகமான ரத்த நாளங்கள் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கே தவிர, இப்போ கண்டிப்பாக வந்து கிருஷ்ணனுக்கு ஆன்மீகமான ரத்த நாளங்கள். அது மாறாச்சு அந்த ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நடக்க மாட்டார் அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு கால் இருக்கு அப்படின்னாக்கா பௌதிகமான காலங்கள், ஆன்மீகமான கால்.
Just like in the Upanishads, there's a famous statement, Apanipado Javano Grihita. He has no hands or legs, but he accepts things and he moves.
உபனிஷத்துல ஸ்லோகங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆன்மீக உடல் பத்தி வருகிறது. கிருஷ்ணருக்கு வந்து கை இல்ல, ஆனா எல்லா விதமான விஷயங்களை இவர் ஏத்துக்கிட்டார்.
This means he has no material hands.
அப்ப அர்த்தம் என்ன? பகவான் பௌதிகமான கரங்கள் இல்ல, ஆன்மீகமான கரங்கள் இருக்கு. அவர் பாதங்கள் இல்ல, ஆனா அவர் எல்லா பக்கமும் நடக்கிறார். அவர் கண்டிப்பா ஆன்மீகமான பாதங்கள் இருக்கு.
That is the proper understanding.
இப்படிதான் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணுமே தவிர, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாதங்களே இல்லை, ரத்த நாளங்களே இல்லை, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
ஹரே கிருஷ்ணா.